உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேர்களை, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சுகன்யா அவர்கள். அவர்கள் நம்முடன் கழிவுநீர் மேலாண்மை பற்றி விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
நேயர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கழிவு நீர் மேலாண்மை. இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் கழிவு நீர் அப்படின்னா என்னன்னா, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து அவ்வாறாக நாம பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை வந்து வெளியேற்றப்படும், நம்ம உபயோகித்ததிலிருந்து நம்ம வேஸ்ட்ன்னு சொல்லி வெளியேற்றப்படுறதா வந்து கழிவு நீர் அப்படின். அதுலயே வந்து நிறைய கேட்டகரிஸ் நிறைய வகைகள் இருக்குது. தொழிற்சாலையில இருந்து வெளியேறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல இருந்து வெளியேறுற கழிவு நீர், அப்புறம் வந்து உங்களுடைய காமனா வந்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணுவாங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்கடைகள்ல எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கழிவு நீர் எல்லாம் ஒரு இடத்துல தேக்கம் செய்து அதுல வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீரானது அதிகமா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஜென்ரேட் ஆகும், அதாவது உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். அதிகமா ஒரு இடத்துல வந்து தேக்கற மாதிரியான நிலைமை வந்து உருவாக்கப்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கழிவு நீர்கள் இருக்குது. அதுவும் அல்லாமல் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இந்தியா அப்படின்னு எடுத்துட்டாவே நம்ம வந்து நம்மளுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது விவசாயம். அத்தகைய விவசாயத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா சில சில நீர்கள் வந்து தேவையில்லாம நம்ம வந்து ஒரு மருந்து தெளிப்போம், இல்லைன்னா ஒரு உரம் பயன்படுத்துவோம், இந்த மாதிரியான செயல்கள் மூலியமா சில கழிவு நீரானது வெளியேற்றப்படும். நம்ம பாரத நாட்டுல வந்து ஏகப்பட்ட ஆறுகள் இருக்குது. ஆரம்ப காலத்து அதாவது நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நதி நீர், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வரக்கூடிய சின்ன சின்ன நீர் நிலையங்கள், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீரானது நம்மளது வந்து போதுமான அளவு இருந்தாலும் அந்த நீரை வந்து நம்ம வந்து தேவைக்கேற்ப பயன்படுத்துறோமா அல்லது அந்த நீரை வந்து நம்ம வந்து கழிவு நீர் வெளியேற்றம் வந்து அதிகமா இருக்குதா, அவ்வாறாக வெளியேற்றப்பட்ட கழிவு நீரை வந்து நம்ம வந்து சுத்திகரிப்பு செய்யறோமா அப்படிங்கறதான கேள்விகள் நம்ம மனதுல வந்து நிறைய இருக்கும். அதுக்குரிய விடமாறுதான் இந்த நிகழ்ச்சி அமைய போகுது. முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கழிவு நீர் உற்பத்தி, அதாவது கழிவு நீர் ஒரு நாளைக்கு எவ்வளவு உற்பத்தி ஆகுங்கிற அளவை எடுத்துக்கலாம். இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இப்ப சொல்ற கணக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது 2021 டேட்டாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 லட்சம் லிட்டர் கழிவு நீரானது ஒரு நாளைக்கு வெளியேற்றப்படுது. அதுல சுத்திகரிப்பு திறன் அப்படின்னு பார்த்தா, அதாவது இவ்வளோ 6.5 லட்சம் லிட்டர் கழிவு நீர் வெளியேற்றப்படுது ஒரு நாளைக்கு, அவ்வாறாக வெளியேற்றப்பட்ட கழிவு நீரை வந்து நம்ம எவ்வளவு சுத்திகரிக்கிற செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் லிட்டர் கழிவு நீரை தான் நம்ம ஒரு நாளைக்கு சுத்திகரிப்பு செய்யறோம். அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் லிட்டர் கழிவு நீரை வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு வேஸ்டா தான் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரியாக வேஸ்டா போற தண்ணீர் எங்க போய் சேரும், எந்த இடத்துல கொண்டு போய் அதை வந்து நாம வெளியிடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சவே தெரியுது, அதாவது உபயோகம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பாலம் நிலங்கள் மற்றும் நீர் ஓடைகள் எங்கெல்லாம் போகுதோ அங்க வந்து வெளியேற்றப்பட்டுரும். அப்ப என்ன ஆகும்னா அந்த ஆறோ நீரோடையோ எதுல வந்து இதை போய் கலக்குதோ இந்த கழிவு நீர், அந்த ஆறும் நீரோடைகளுமே திருப்பி வந்து மாசுபடுகிற மாதிரி ஆயிடும். அதனால கழிவு நீர் மேலாண்மைங்கிறத வந்து நம்ம ஒரு நோக்கமா எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தோமே ஆனால் மேலை நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கழிவு நீர் வந்து நல்லபடியா சுத்திகரிப்பு செய்து அந்த சுத்திகரித்த கழிவு நீரை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கழிப்பறைகள்லாம் வந்து ஃபிளஷ் அவுட் அப்படிங்கிற ஒரு இது வச்சிருப்போம் இல்லைங்களா, நம்ம கழிப்பறைகள் அதுக்கு வந்து அதைத்தான் பயன்படுத்துவாங்க. அவ்வாறாக அவங்க வந்து அந்த நீரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து தேவையில்லாம வீணாக்க கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்துல வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நம்மளும் வந்து நம்ம முடிஞ்சளவு, அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்மாங்க, அதாவது வருமுன் காப்போம், அதாவது நீர் வறட்சி 3ஆம் உலக போர்னு ஒன்று வரும் அப்படின்னு பார்த்தா அது நீருக்காக தான் வரும்னு வந்து நம்ம செய்தித்தாள்களில் படிக்கிறோம், பத்திரிகைகளில் படிக்கிறோம், நிறைய இதில் படிக்கிறோம். ஆனால் அது கூடிய சீக்கிரம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. மெயினாக வந்து இந்த கழிவுநீர் வெளியேற்றப்படுறது வந்து எவ்வாறாக சுத்திகரிப்பு முறைகளை எல்லாம் வந்து நம்ம கையாளலாம்னு பார்த்தோம்னா, மூன்று கட்ட நிலைகளில் வந்து நம்ம இந்த கழிவுநீரை வந்து சுத்திகரிக்க செய்யலாம். ஒன்று வந்து முதல் நிலை சுத்திகரிப்பு, இரண்டாவது வந்து இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு, மூன்றாவது வந்து மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு. ஆங்கிலத்தில் வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெரிஷரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மூன்று வகை சுத்திகரிப்பு நிலைகள் வந்து வச்சிருப்பாங்க. இதில் வந்து முதல் நிலை சுத்திகரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த மாதிரி மூன்று அடுக்குகளான சுத்திகரிப்பு நிலைகள் வந்து எங்கெல்லாம் வந்து அதுக்குரிய அமைப்பு, அதுக்குரிய கட்டமைப்பு, அதுக்குரிய அந்த வசதிகள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சிஇடிபின்னு. அதாவது ஒரு இடத்துல வந்து எல்லா கழிவு நீரையும் சேகரித்து வைத்து அந்த இடத்துல தான் வந்து சுத்திகரிப்பு செய்வாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குது அப்படின்னா கூடியும் அவங்க வந்து அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு தான் அவங்களுடைய தொழிற்சாலை வந்து நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறக்காக அவங்களும் வந்து பெரிய ஒரு மூன்று வகையான நிலைகளில் வந்து அவங்களுடைய கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்து சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை தான் வெளியேற்றுவாங்க. அவ்வாறாக அந்த மூன்று நிலைகள் என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் வந்து முதல் நிலை அதாவது பிரைமரி ட்ரீட்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதில் வந்து சல்லடைகள், ஃபில்டர்ஸ் அப்படிங்கக்கூடியதும், அதுவும் இல்லாமல் சேமிப்பு தொட்டி, அதாவது ஒரு இடத்துல வந்து தண்ணி வந்து சேகரித்து வைக்கிறது. அது சேகரித்து வைக்க வைக்க என்ன ஆகும்னா, கீழே வந்து அடிபடி ஆரம்பிக்கும். தேவையில்லாத அந்த சின்ன சின்ன துகள்கள் இதெல்லாம் வந்து கீழே வந்து செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, செட்டிலிங் டேங்க், அதாவது கீழே அடிப்பகுதியில வந்து அது வந்து சேகரிச்சிரும். மேல் பகுதி வந்து வெறும் தண்ணி மட்டும் நிற்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி மட்டும் இருக்கிறதுல வந்து அடுத்த நிலை, அதாவது முதல் நிலையிலேயே வெவ்வேறு சின்ன சின்ன வகைகள் உண்டு. அதில் வந்து நான் சொல்றது வந்து சேகரிப்பு தொட்டி. அந்த சேகரிப்பு தொட்டியிலிருந்து அதுக்கு அடுத்தது என்னதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபில்டர்ஸ், அதாவது வடிகட்டும். அதாவது நம்ம சின்ன சின்ன சல்லடைகளை கொண்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம எப்படி ஃபில்டர் வச்சிருப்போம் அப்படின்னா, அதே மாதிரிதான் இந்த தொட்டிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சல்லடைகள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வெவ்வேறு சைஸ்க்கு சல்லடை வச்சிருப்பாங்க. அதாவது பெரிய பார்ட்டிகல்ஸ், பெரிய பெரிய சைஸ் இருக்கிற அந்த வேஸ்ட் மெட்டீரியலை ரிமூவ் பண்றது. அதாவது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சாக்கடை தேங்கி நிக்குது அப்படின்னா, அதுல வந்து வெறும் தண்ணி மட்டும் இருக்காது, பாலித்தீன் பை இருக்கும், பாட்டில் இருக்கும், பீங்கான் இருக்கும், வீட்டுல எல்லாம் என்னென்ன குப்பையெல்லாம் போடுறோமோ அதெல்லாம் ஒன்னா தண்ணியில அடிச்சுட்டு போய் அந்த இடத்துல தான் சேர்ந்து சேகரித்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி வெவ்வேறு சைஸ் சல்லடைகளை வைத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இரண்டாம் நிலைக்கு அந்த தண்ணியானது நகற்றப்படும். அப்போ முதல் நிலையில பெரிய பெரிய துகள்கள், பெரிய பெரிய சைஸ் உள்ள பார்ட்டிகல்ஸ், இதை எல்லாமே வந்து நாம வந்து வெளியேற்றிடுறோம் சல்லடைகளை கொண்டு. அதுக்கப்புறம் வந்து தேங்க வைக்கிறோம். தேங்கும் போதும் சின்ன சின்ன அந்த துகள்கள் எல்லாம் கீழே வந்து செட்டில் ஆயிரும், மேல வெறும் தண்ணி மட்டும் தேங்கி நிற்கும். அவ்வாறாக தேங்கப்பட்ட தண்ணியை வந்து நம்ம அடுத்த நிலைக்கு அனுப்பும். அடுத்த நிலையானது இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு அப்படிங்கிறது வந்து நுண்ணுயிர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். அந்த இரண்டாம் நிலை சுத்திகரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தொட்டி வடிவிலான ஒரு டேங்க் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு அதாவது ரெண்டு வகையான நுண்ணுயிர்கள் இருக்குதுங்க. ஒன்று வந்து ஏரோபிக் அப்படிம்பாங்க, காற்றை உட்கொண்டு காற்று இருந்தால் தான் அந்த நுண்ணுயிர்கள் உயிரோடு இருக்கும், காற்று இல்லைன்னா அந்த நுண்ணுயிர்கள் இருக்காது. அது வந்து ஏரோபிக் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரகம் வந்து அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ம்பாங்க. அதாவது காற்றே இல்லாத இடத்துல தான் அந்த நுண்ணுயிர்கள் வாழும் வளரும். அப்போது இந்த இரண்டாம் நிலை சுத்திகரிப்பானது காற்று புகுந்து காற்று இருக்கிற இடத்துல அதனுடைய வாழ்வாதாரத்தை வாழக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டு நம்ம மக்க வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காற்று இல்லாம வளரக்கூடிய அனரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டும் அந்த சிதைத்தல் வேலையை செய்யலாம். இப்போ ஏரோபிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று தேவைப்படும் நம்மளுடைய கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது அந்த அடிப்பகுதியில் சேர்ந்து இருக்கிற அந்த கலவை, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக தேங்கி இருக்கும். அப்போ அதை வந்து ஒரு பெரிய தொட்டியில் வந்து சேகரித்து வைப்பாங்க. அவ்வாறாக சேகரித்து வைக்கும்போது அதுக்கு வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் கொடுக்கணும். அதாவது மீன் தொட்டிலாம் நம்ம வந்து உள்ள வந்து காத்து போயிட்டே இருக்கும் பாத்தீங்களா, நம்ம வந்து ஒரு சுவிட்ச் வச்சிருப்போம், ஏரேட்டர்னு ஒன்று போட்டு விடுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் ஆனது நல்லா மொட்டை மொட்டா அது வந்து உள்ள போயிட்டு இருக்கும், மீன் வந்து நல்லா ஈஸியா மூவ் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு ஏரேட்டர்ங்கிற ஒரு அமைப்பை வந்து நாம வந்து இந்த தொட்டிக்குள்ள வைக்கணும். வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி வந்து சுழற்சியில மூவ் ஆயிட்டே இருக்கும், தண்ணி நகர்ந்துட்டே இருக்கும். வர தண்ணி எல்லாம் ஒவ்வொரு நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு வந்துகிட்டே இருக்கும். இரண்டாம் இரண்டாம் நிலையில வந்த தண்ணியை வந்து இந்த நுண்ணுயிர்கள் கிரகித்து அந்த தண்ணியில் இருக்கிற நச்சுத்தன்மையை முழுமையா வந்து சிதைக்கும் வேலையில இறங்கி சிதைத்து நம்ம பிராணவாயு தேவை அப்படிமாங்க. அதாவது என்னன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், பிஓடினு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. வேதியியல் பிராணவாயு தேவை, உயிரியல் பிராணவாயு தேவை. அதாவது நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை தரக்கூடிய சத்து எதுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஏரேட்டரை நம்ம வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மீன் தொட்டி நீங்க உங்க கண் முன்னாடி வச்சுக்கோங்க, அதே மாதிரி தான் இந்த தொட்டியிலையும் நம்ம வந்து ஏரேட்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டு இருக்க அது சிதைத்தல் வேலையை அந்த நுண்ணுயிர்களானது செஞ்சுட்டே இருக்கும். அப்போ இந்த நிலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மூன்றாம் நிலை, இது வந்து ஏரோபிக் மெத்தட். அதாவது காற்றை உட்கொண்டு வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்த ஏரேட்டர்ல காத்து கொடுக்க கொடுக்க அது வளர்ந்து அதை வந்து கம்ப்ளீட்டா சிதைக்கும் வேலையை செய்யும். அதே வந்து நம்ம வந்து அனோரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லக்கூடிய காற்று தேவைப்படாத நுண்ணுயிர்களை கொண்டும் இந்த வேலையை செய்யலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, அந்த தொட்டியை வந்து ஓபனா வைக்க கூடாது. நாம ஆர்டிபிஷியலா கொடுக்கக்கூடிய அந்த ஏரேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை அதுக்குள்ள வைக்க கூடாது. கம்ப்ளீட்டா அந்த தொட்டியை மூடி வச்சிடணும். முதல் நிலையில இருந்து வந்த தண்ணி இரண்டாம் நிலைக்கு போனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அந்த தொட்டியானது நம்ம கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்படி பண்ணும் போது நம்மளுக்கு வந்து சுத்தமா அந்த காற்றோட்டமே இருக்க கூடாது. அப்படி காற்றோட்டமே இல்லாத போது அனரோப்சன் சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதுல நல்லா தாங்கி வளர்ந்து அதுல இருந்து நம்மளுக்கு தேவையான எரிசக்தி பயோகேஸ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தோட்டம் இதுல எல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயோகேஸ் பிளான்ட் நிறைய போட்டிருப்பாங்க. அதாவது அவங்க வீட்டுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த சாணம், சாண கரைசல் இதையெல்லாம் வந்து ஒரு தொட்டிக்குள்ள போட்டு கம்ப்ளீட்டா மூடி வை, அதுல இருந்து வரக்கூடிய அந்த எரிசக்தியை தான் வந்து வீட்டு சமையல் அறையில எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னுமே சில கிராமங்கள்ல அந்த வழக்கம் இருக்குது. அதே மாதிரிதான் இந்த தேவையில்லாத கழிவுநீர் முதல் நிலையிலேருந்து இரண்டாம் நிலைக்கு வரும்போது நம்மளுடைய அந்த அனரோபிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய காற்று புகாத வண்ணம் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டு சுத்திகரிப்பு செய்யும் போது நம்மளுக்கு வந்து அந்த பயோகேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எரிசக்தியானது கிடைக்கப்படும். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதாவது நம்ம ஏன் இதை வந்து அதிகமா யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து அந்த நுண்ணுயிர்களினுடைய எண்ணிக்கையை தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அனரோபிக் ட்ரீட்மெண்ட்ல. அது சீக்கிரமா அது வந்து மல்டிப்ளை ஆகாது, அதாவது அது சீக்கிரமா வந்து அதனுடைய வேலையை செய்ய தொடங்காது. அதனால அதனுடைய அந்த இனப்பெருக்கம் இருக்காது. அதனால முடிந்த அளவு அவங்க வந்து நிறைய சுத்திகரிப்பு நிலையங்கள்ல வந்து இந்த காற்றோட வளரக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டுதான் வந்து, அதாவது ஏரோப்சன் சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டுதான் வந்து சுத்திகரிப்பு நிலையங்களை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலை. இந்த மூன்றாம் நிலைக்கு போகும்போது நாம் முன்னமே சொன்ன மாதிரி முதல் நிலையில பெரிய பெரிய சைஸ்ல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் வந்து தங்கிரும். இரண்டாம் நிலையில வந்து நுண்ணுயிர்களை கொண்டு நச்சுத்தன்மையுடைய பொருட்கள் எல்லாம் கழிவுநீர்ல இருந்து சிதைக்கப்பட்டுரும். மூன்றாம் நிலைக்கு போகும்போது முடிந்த அளவு அந்த தண்ணியானது நல்லாவே சுத்திகரிப்பு நடந்துரும். அதையும் மீறி சில உடல் உபாதைகள் தரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன நச்சு பொருட்களோ அதுல இருந்ததுன்னா அதே வந்து கம்ப்ளீட்டா வந்து அதை வந்து குறைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு செயல்முறை தான் இந்த மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாதாரண குடிநீர் திட்டம் அதுல இல்லாம பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலை சுத்திகரிப்புங்கிறது வந்து என்னன்னா அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது நம்மளுக்கு வந்து கிருமி பாதிப்பு இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம அந்த இடத்துல அதை ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா குளோரின் இருக்கு இல்லைங்களா, குளோரின் பவுடர் போடுவாங்க. நம்ம வந்து நம்மளுடைய அந்த கார்பரேஷன் வாட்டர் இதுலாம் பாத்தீங்கன்னா இந்த மழைக்காலத்துல நிறைய குளோரின் போட்டுடுவாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த மழைக்காலத்துல கழிவு நீர் மத்த ஏதாவது நீரோட ஆற்றுல கலந்து நிறைய தண்ணி வந்துடும். அப்போ அந்த கார்பரேஷன் வாட்டர் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் டிஸ்சார்ஜ் அவங்க வந்து பிரிச்சு விடும் போது எங்கேயாவது மக்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் வரக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த டிஸ்இன்ஃபெக்ஷனுங்கிற அந்த மெத்தட வந்து கையில் எடுப்பாங்க. அது வந்து என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, குளோரின் பவுடரை ஆட் பண்றது. அதை வந்து குளோரின் நம்ம போடுறதுனால அந்த நச்சுத்தன்மையுடைய நுண்ணுயிர்களும் இல்ல மற்ற உலோகங்கள் வேற ஏதாவது இருந்துன்னா கூட அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் ஆயிடும், போயிடும் அந்த தண்ணியில இருந்து. அதுதான் வந்து மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு. இந்த மாதிரி மூன்று நிலை சுத்திகரிப்பு முடிந்ததுக்கு அப்புறம் வெளியேற்றப்பட்ட நீரை நாம வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் உபயோகப்படுத்தாமல் அது வந்து டைரக்டா குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா அது நிறைய டெஸ்ட் இருக்குதுங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுல வந்து நச்சுத்தன்மையுடைய பாக்டீரியாக்கள் இருக்குதா, அதனுடைய காராமிலத்தன்மை அளவா கரெக்டா இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதை வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த மூன்று நிலை சுத்திகரிப்பு முடிந்த பிறகு கண்டிப்பாக அந்த வெளியேற்றப்பட்ட கழிவு நீரை நம்ம ஒரு தோட்டத்திற்கோ இல்லை சின்ன சின்ன பயன்பாடுகளுக்கோ நம்ம வந்து ஒரு லான் வைக்கிறோம், இல்லை நம்ம வந்து ஃப்ளஷ் அவுட் நான் சொன்ன மாதிரி நம்ம கழிவுப்பறைகள் அதுல வந்து நிறைய நீர் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரியான இடங்கள்லயும் நம்ம இந்த நீரை வந்து பயன்படுத்தலாம். இவ்வாறாக பயன்படுத்துறது மூலியமா நம்ம கழிவு நீரை தேவையானதற்கு மாற்றியமைக்கப்பட்டு நம்மளுக்கு நல்ல நீரை சேமித்து வைக்கலாம். இதனால நம்ம அனைவரும் பயன்பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை கழிவு நீர் மேலாண்மை பற்றி முனைவர் சுகன்யா அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.